நேர்காணல் சூடானில் மறைப்பணி அனுபவம். அன்பர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சிக்காக வந்திருப்பவர் அருள் தந்தை கலிஸ்டஸ் ஜோசப். கிளரிஷியன் துறவு சபையைச் சேர்ந்த இவர் இலங்கையின் காண்டியிலிருந்து வந்திருக்கின்றார். தற்சமயம் ஆப்பிரிக்க நாடான சூடானில் மறைப்பணியாற்றி வருகின்றார். அவருடைய அந்த சூடான் மறைப்பணி அனுபவத்தை பற்றி இன்று கேட்போம். வணக்கம் தந்தை கலிஸ்டஸ் ஜோசப்.
வணக்கம் அருள் சகோதரி திரேசா அவர்களே.
வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் தங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சூடான்ல நீங்க இப்ப செய்யற பணி ஒரு புதுவிதமான ஒரு கூட்டு குழுவில இருந்து பண்றது மாதிரி இருக்கு. அதை பத்தி முதல்ல எங்கள் நேயர்களுக்கு விளக்குங்களேன்.
2005 ரோமையில் இருக்கக்கூடிய துறவர சபை அதிபர்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த அழைப்பானது சூடான் நாட்டில் இருக்கக்கூடிய ஆயர்கள் சம்மேளனத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. 21 போரினால் பாதிக்கப்பட்ட சூடான் நாடானது இப்பொழுது சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டுள்ளது. குறிப்பாக தென் சூடானை கட்டியெழுப்புவதற்கு நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற இந்த அழைப்பு இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதை சிந்தித்த துறவர சபை அதிபர்கள், நாங்கள் தனித்தனியான சபையாக சென்று அங்கு பணி செய்வதை விட ஒன்றாக கூடி ஒரு நல்ல முறையிலே ஒரு உதவியை இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை கொண்டு வந்தார்கள். இந்த சிந்தனையின் அடிப்படையில் 102 துறவர சபைகள் ஒன்றாக இணைந்து சாலிடாரிட்டி வித் சதர்ன் சுடான் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த அமைப்பின் ஊடாக எங்களுடைய பணியை அங்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். தற்சமயம் அங்கே 23 துறவிகள் பல நாடுகளிலிருந்து எல்லா கண்டங்களிலும் இருந்து அங்கே நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பணியானது குறிப்பாக பயிற்சி பணியாக அமைந்திருக்கின்றது. அந்த நாட்டிற்கு ஆசிரியர்களையும் மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கக்கூடிய மருத்துவ வேலையாட்களையும் பயிற்சி செய்வது எங்களுடைய பணியாக அமைந்திருக்கின்றது.
சூடான் என்றாலே உள்நாட்டு கலவரம், உள்நாட்டு போர் பல ஆண்டுகளாக இடம்பெற்று வருகின்ற ஒரு நாடு என்றுதான் பலருக்கு தெரியும். உலகறிந்த உண்மையும் கூட இது. இந்த சண்டைக்கான காரணங்கள் என்னென்ன? இப்பொழுது அந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு?
சண்டைக்கான காரணங்களை பார்க்கின்ற பொழுது, சூடான் என்று சொன்னாலே அது கருப்பு இன மக்களுடைய நாடு என்று அர்த்தம் கொண்டுள்ளது. ஆனால் இந்த கருப்பு இன மக்கள் அங்கே வாழக்கூடிய சிறுபான்மையினரான அரபு மக்களினால் அடிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இதன் காரணமாக தங்களுடைய விடுதலைக்காக கடைசி போராட்டமானது 21 தொடர்ந்து நடைபெற்றது. இதனால் உள்நாட்டு மக்கள் பல நாடுகளிலும் அகதிகளாக அல்லல் பட்டுள்ளார்கள். அங்கே அவர்களுக்கு படிப்பு, மருத்துவ அடிப்படை வசதிகளே இல்லாத நிலைகளில் அவர்கள் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த 5 நடைமுறையில் இருக்கக்கூடிய அமைதி உடன்படிக்கையினால் ஓரளவிற்கு அவர்கள் அடிப்படை வசதிகளை அமைத்து தங்களுடைய வாழ்க்கையை திரும்பவும் தொடங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த போரின் அடிப்படை காரணம் ஆக்கிரமிப்பு என்று சொல்வோம். இந்த போரின் அடிப்படை காரணம் சூடான் மக்களுக்குரியது, கருப்பின மக்களுக்குரியது என்பதை ஏற்றுக்கொள்ளாத நிலை என்று நாங்கள் சொல்ல முடியும்.
இப்ப நீங்க வந்து இலங்கை ஒரு சண்டை நடந்த இடத்திலிருந்து இன்னொரு சண்டை நடக்கின்ற நடந்து முடிந்த ஒரு இடத்திற்கு மறைப்பணி ஆற்ற சென்றிருக்கின்றீர்கள். இந்த 2 தாங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த சூடான் நாட்டினுடைய உங்களுடைய அனுபவம் என்ன?
மனித இனம் மனிதத்தை மதிக்க வேண்டும். வேற்றுமைகளில் நாங்கள் வரப்பிரசாதங்களை காண வேண்டும். அப்படி நடக்கின்ற வரையும் நாங்கள் வேறுபாடுகளை மிகைப்படுத்தி எங்களை ஒன்றுபடுத்துகின்ற மனிதத்தை மறந்து விடுகின்றோம். அதனால் அது இலங்கையாக இருந்தாலும் சரி, சூடானாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் வேற்றுமைகளை வரப்பிரசாதங்களாக பார்க்கவும் அதை கடவுளின் வரங்களாக கொண்டு அழகுபடுத்தவும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அமைதியாக வாழ்வது இலகுவாக இருக்கும் என்பது எனது கருத்து.
சூடான் நாடு எப்படி இருக்கின்றது? அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள், சமய நிலைமை எப்படி இருக்கின்றது?
சூடான் மக்களுடைய வளர்ச்சியானது பல வழிகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. வளர்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது நாங்கள் பொருளாதார வளர்ச்சியை வளமையாக நோக்கமாக கொண்டிருக்கின்றோம். ஆனால் பொருளாதார வளர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது சூடான், குறிப்பாக தென் சூடானானது ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் பின்னடைவில் இருக்கின்றது என்று சொல்வோம். அதைவிட கூடக்கூடிய என்று சொல்லலாம். ஆசிய நாடுகளில் பல வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுடன் ஒப்பிடுவோம் என்று சொன்னால் அதை ஒரு 25-30 ஆண்டுகள் பின்னடைவில் இருக்கின்றது என்று சொல்வோம். ஆனால் என்ன முக்கியம் என்று சொன்னால் வளர்ந்து வருகின்றது, அதுதான் முக்கியம். அரசியல் என்பது ஆப்பிரிக்க நாடுகளிலேயே மிகவும் கஷ்டமானது. ஆனால் இந்த கஷ்டங்களின் மத்தியிலே இந்த ஒரு நாடு வளர்ந்து வருகின்றது. அவர்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்தவரையில் தங்களுடைய விழுமியங்களை எப்பொழுதுமே காத்து வரக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். அந்த விழுமியங்களுக்குள் அவர்கள் திரும்பவும் செல்வதற்கு இலகுவான நிலைகள் உண்டு. ஆனால் இன்று இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்களினால் மக்களுடைய கலாச்சாரமானது சுருங்கிக் கொண்டு வருகின்றது என்று சொல்கிறார்கள். அதேபோல் அங்கேயும் மேலத்தைய நாட்டங்களை அவர்கள் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இலகுவிலே அவர்களுடைய கலாச்சாரங்களை மறந்துவிடக்கூடிய நிலைகளிலும் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். சமயத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் மிகவும் விசுவாசம் கொண்ட மக்களாக இருக்கின்றார்கள். அடிப்படையிலேயே கஷ்டங்களில் வாழ்ந்த மக்கள், நாங்கள் யாரை நம்ப முடியும் என்று பார்த்தால் நாங்கள் கடவுளைத்தான் நம்ப முடியும் என்று வாழக்கூடியவர்கள். ஆக அவர்கள் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் கூட செபத்திலே ஆழ்ந்திருக்கக்கூடியதையும் அவர்களுடைய கலாச்சார முறைகளிலேயே கடவுளுக்கு புகழ் பாடக்கூடிய நிலைகளையும் நாங்கள் காண முடிகின்றது.
விழுமியங்கள் அப்படின்னு சொன்னீங்க, என்னென்ன விழுமியங்கள்? குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏன்னா பொதுவா ஆப்பிரிக்க நாடு அப்படின்னாவே ஒரு பலதார திருமணம் அப்படி சொல்றாங்க.
பலதார திருமணம் என்பது அவர்களுடைய கலாச்சாரத்தின் பழக்கம். அதில் எப்படி வாழுகின்றார்கள் என்பதுதான் விழுமியம். அவர்கள் வேறுபாடுகள் இல்லாமல் எல்லாரையும் நடத்துகின்றார்களா? ஒற்றுமையாக வாழுகின்றார்களா? அவங்களுடைய குடும்ப நலனிற்காகவும் சமூகத்தின் நலனிற்காகவும் எப்படி வாழுகின்றார்கள் என்ற கேள்விகளைத்தான் நாங்கள் கேட்க வேண்டும். அடிப்படையிலே அவர்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்கள். அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சமமாக ஏற்று வாழக்கூடிய மக்கள். ஆனால் இதனால் அங்கே பிரச்சனைகள் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அவர்களுடைய விழுமியம் ஒற்றுமை, அன்பு, பகிர்வு, இது அவர்களுடைய விழுமியம். அவர்களுடைய பகிர்ந்து வாழக்கூடிய தன்மையை அவர்களுடைய உணவு பழக்கத்திலிருந்தே பார்த்து கொள்ளலாம். அநேகமான குடும்பங்களில் அவர்கள் ஒரே தட்டிலே தான் சாப்பிடுவார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் அங்கே இருக்கும். எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடுவார்கள், எல்லோரும் மகிழ்ச்சியாக சாப்பிடுவார்கள்.
தந்தை கலிஸ்டஸ் ஜோசப், போரினால் நைந்து போன இந்த மக்கள் மத்தியில் பணி செய்வதில் உங்களுக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத அனுபவம்?
மறக்க முடியாத அனுபவம் என்று சொன்னால் பல வேளைகளிலே அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களுக்கு ஆப்பிரிக்க நாடுகளை பற்றி கதைக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்கள், ஏழ்மை, வறுமை, போர், அரசியல் நிலைப்பாடுகளிலே தடுமாற்றமான தன்மை, இதை எல்லாத்தையும் பற்றி பேசலாம். ஆனால் அங்கே காணக்கூடிய எதிர்நோக்குகளின் அனுபவங்களைத்தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு சிறுவன் தவான், 12 வயது, போரினால் தன்னுடைய பெற்றோர்களை இழந்துவிட்டான். தன்னுடைய மாமனாருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இப்பொழுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 13 கிலோமீட்டர்கள் நடந்து பாடசாலைக்கு வர வேண்டும். ஆனால் வருவான், ஒவ்வொரு நாளும் வருவான். வெயில், மழை, ஒவ்வொரு நாளும் வருவான். வருகின்றவன் ஒரு சில நேரங்களிலே பாடசாலையிலே ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள், மரத்தின் அடியிலே அமர்ந்து கொள்ளுவார்கள். திரும்பி போவான், ஆனால் அடுத்த நாள் திரும்பவும் வருவான். இதுதான் எதிர்நோக்கு. அங்கே இருக்கக்கூடிய சிறுமி அக்னஸ் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு சென்றுவிட்டு வந்தவுடன் தன்னுடைய தம்பியை தன்னுடைய முதுகிலே கட்டிக்கொள்வாள். அந்த அன்பின் சைகை, தான் ஒரு தாயாகுவதற்கு முன்னே தன்னுடைய தம்பியை வளர்ப்பதற்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த நிலை, அதை அவள் செய்கின்ற விதம், எவ்வளவு அன்புடன் செய்கின்றாள், எவ்வளவு கவனத்துடன் செய்கின்றாள் என்பதுதான் எதிர்நோக்கு. இந்த சமூகம் வளர்ச்சி அடையும், கட்டாயம் வளர்ச்சி அடையும். இந்த சமூகம் ஒரு நாள் உலக சமூகத்திற்கு எதையோ கொடுக்கக்கூடிய சமூகமாக மாறும். இன்னும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறதா, ஆனால் கொடுக்கக்கூடிய சமூகமாக மாறும். அந்த நாளை எதிர்பார்த்திருக்கின்றோம். இப்படியான பல அனுபவங்கள், தங்களிடம் இருக்கக்கூடிய சின்னதை எங்களுக்கு கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். அவர்களுக்கு சாப்பிட இருக்காது, நாங்கள் சென்றால் அவர்கள் எங்களுக்கு தங்களுடைய உணவை கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட அனுபவங்கள்.
தந்தை கலிஸ்டஸ் ஜோசப், எதிர்நோக்குடன் வாழும் இந்த சூடான் மக்களை பற்றி, சூடான் நாட்டில் தங்களது அனுபவம் பற்றி எங்கள் வத்திக்கான் வானொலி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய அந்த பணியானது சூடான் நாட்டில் கடவுள் அருளால் நிரம்பட்டும். பேட்டிக்கு நன்றி, வணக்கம்.
இந்த வாய்ப்பை தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கின்றேன். இதை கேட்ட நேயர்கள் அனைவரும் சூடான் மக்களுக்காக ஒரு நிமிடம் செவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி.
மறைப்பணி. வத்திக்கான் வானொலியில் இந்நேர்காணலில் கலந்து கொண்டவர் அருள் திரு கலிஸ்டஸ் ஜோசப்.